الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله بالحق بشيرًا ونذيرًا، وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. صدق الله مولانا العظيم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த காலத்திலே மரணம் எவ்வளவு விரைவாகவும் வேகமாகவும் இந்த மனித இனத்தை தழுவி கொண்டிருக்கிறது என்பதை அன்றாட நிகழ்வாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது சம்பவிக்கக்கூடிய இந்த மரணங்களை பார்க்கிற போது, இனி வாழ்க்கையில் மனிதனுடைய ஒரே லட்சியம் மரணத்திற்கு தயாராகுவதை தவிர வேறு எதுவும் இல்லை என்கிற அளவிற்கு நாம் மரணத்தை பார்க்கிறோம். இனி உலகத்தில் வாழ்வது மரணத்திற்காக மட்டுமே, மரண தயாரிப்புக்காக மட்டுமே, மரணத்திற்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கைக்காக மட்டும்தான் இனி உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற அளவிற்கு மரணம் நம்மை நெருங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மிக சிறிய வயதிலே எத்தனை மரணங்கள் நடப்பதை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று கூட ஒரு 25 வாலிபர் இறந்து விட்டதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. நம்மோடு இருந்தவர்கள் அனுதினமும் நம்மை விட்டு போய்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இது முன்புள்ள காலம் அல்ல. மிக நீண்ட வயதிற்கு பிறகு இறப்பது, மிக நீண்ட காலத்திற்கு பிறகு இறப்பது அப்படி அல்ல. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் சிறிய வயதில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் நம்மை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் ஒன்றை சொல்வார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்திலே ஒரு வயதான ஒரு மூதாட்டி கடந்து செல்லும் போது அந்த வயதான பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களாம், எதற்காக அழுகிறாய் என்று. இப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, என்னுடைய மகன் இறந்து விட்டான் என்று. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், உன்னுடைய மகனுடைய வயது என்ன? அந்த பெண்மணி சொன்னாங்க, 300 வருஷம், 300 வயதுன்னு சொல்லி. ஏன்னா அன்றைக்கு 300 வயது என்பது குறைவு. 900 வருடம், 1000 வருடங்கள் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு 300 வருடம் என்பது மிக குறைந்தது. இப்போ அந்த பெண்மணி சொன்னார்கள், என் மகனுக்கு 300 வயதுன்னு சொல்லி. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், 300 வயதுக்காக நீ அழுகிறாயே, பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்களுடைய வயது 60 to 70 வரை தான், 60 to 70 வரை இதுதான் அவர்களுடைய ஆயுட்காலம் என்று சொன்னபோது அந்த பெண்மணி கேட்டார்களாம், அப்படியானால் அந்த மக்களுக்கு உலகத்திலே வீடு கட்ட தேவையில்லை, வியாபாரம் செய்ய தேவையில்லை, உலகத்திலே வந்து அமல் செய்து விட்டு இறந்தால் போதும் போல் தெரிகிறதுன்னு சொன்னாங்களாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அவங்களுக்கு தான் உலகத்தின் மீது ரொம்ப ஆசையும் இருக்கும், வயதும் அவர்களுக்கு தான் குறைவு, ஆனால் உலகத்தின் மீது மோகமும் அவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஆக நாம் வாழ்கிற காலகட்டம் என்பது 60 to 70 மட்டுமல்ல, இன்றைக்கு 20, 25, 30, 40 என்று 50 வயதுக்குள் எல்லாமே இன்றைக்கு முடிந்து போய்விடுகிறது. அவ்வளவு வேகமாக மரணங்கள் மனிதனை மிக தழுவி கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே வாழுகிறோம். ஆனால் இந்த தருணத்திலும் கூட நாம் படிப்பினை பெற தயாரில்லை. சஹாபாக்கள் சொல்வார்கள், கஃபாபில் மௌதி வாஇதா, ஒரு மனிதனை உபதேசம் செய்வதற்கு மரணம் ஒன்றே போதும், மரணத்தை விட சிறந்த உபதேசி கிடையாது. பல சஹாபா பெருமக்கள் இந்த வாக்கியத்தை தங்களுடைய மோதிர கல்லிலே பதிவு செய்திருந்தார்கள். கஃபாபில் மௌதி வாஇதா, ஒரு மனிதனுக்கு அறிவுரை செய்வதற்கு நீண்ட உபதேசங்கள் தேவையில்லை, நீண்ட நேர பயான்கள் தேவையில்லை, மரண சிந்தனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போட போதுமானது. இந்த மரண சிந்தனையை கொண்டு எத்தனையோ பாவிகள் தௌபா செய்திருக்கிறார்கள், எத்தனையோ திருடர்கள் திறந்திருக்கிறார்கள், எத்தனையோ பெரும்பெரும் குற்றங்கள் செய்தவர்கள் எல்லாம் இந்த மரண சிந்தனை அவர்களது வாழ்க்கையை மாற்றியது. ஆக நாம் வாழுகிற காலம் என்பது 60, 70 என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த காலம் இன்னைக்கு கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கு அருகிலேயும் மௌத் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த நிமிடம் என்பதற்கு நாம் தயாராகிற அளவுக்குள்ள காலம் இது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் சொல்வார்கள், இதா அஸ்பஹத ஃபலா தன்தஸிரில் மஸா, காலையிலே எழுந்தால் மாலை வரை உலகத்திலே இருப்போம் என்று எதிர்பார்க்காதே. وَإِذَا أَمْسَيْتَ فَلَا تَنْتَظِرِ الصَّبَاحَ மாலை பொழுதை அடைந்தால் காலையிலே எழுந்திருப்போம் என்று நம்பாதே. சொன்னாங்க காலையில எழுந்துன்னு சொன்னா மாலை வரை இருப்போம் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை, மாலையிலே இருந்தோம் என்று சொன்னால் காலை எழுந்திருப்போம் என்கிற உத்தரவாதம் இல்லை. இதுதான் இந்த உலகத்திலே நீ ஒரு கரீம், ஒரு பயணியை போல் வாழ் என்று பெருமானார் சொன்னார்களே, அதற்கு அர்த்தம் என்பதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹி பின் உமர் அவர்கள் சொன்னார்கள். இந்த மரண சிந்தனை என்பது மனிதனுடைய வாழ்க்கையில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அறிவுரை. மரண சிந்தனை, மரண நேரம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆக கை செய்தப்படுகிற நேரம். உலகத்தினுடைய பெரும் ஆட்சியாளர்களிலே ஒருவர் மருவான் இறக்கும் நேரத்திலே தன்னுடைய வீட்டு மாளிகையில் இருந்து பார்க்கிறார். ஒரு வண்ணான் அழுக்கு துணிகளை எல்லாம் துவைத்து வீடு வீடாக தட்டி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வண்ணான், அவன் அந்த வண்ணானை பார்க்கிறார் மருவான். இப்ப சொன்னார், யாலை தனி குந்து ஹஸ்ஸாலா, நான் இந்த வண்ணானை போன்று வாழ்க்கையை நடத்தி இருக்கக்கூடாதா? மக்களுக்கு இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று, இந்த பதவிகளை எல்லாம் நான் ஏற்று, நாளை மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் இந்த அத்தனைக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு பாவியாக வல்லவா நான் இறக்கப் போகிறேன். இந்த வண்ணானை போன்று ஒரு எளிமையான, ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்க கூடாதா என்று அங்கே வருத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பிற்குரிய பெருமக்களே, நாம் வாழுகிற இந்த காலகட்டம் என்பது மரணம் மிக அருகில் இருக்கிற ஒரு காலகட்டம். மரணத்திற்காக தயார் செய்வது, மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கையை சிந்தித்து வாழ்வது, அதுதான் இன்றைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் செய்ய வேண்டிய அறிவுபூர்வமான செயல். அல் கையிசு ஒரு அறிவாளி புத்திசாலி யார் என்று சொன்னால், மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக அமல் செய்யக்கூடிய மனிதன் யாரோ அவன்தான் புத்திசாலி. ஆக இந்த நிலையை பார்த்த பிறகும், இத்தகைய மரணங்களை பார்த்த பிறகும் கூட நம்முடைய வாழ்க்கை சீராகவில்லை, நம்முடைய வாழ்க்கை திருந்தவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய இதயங்கள் முத்திரையிடப்பட்ட இதயங்கள். இதயத்தில் முத்திரையிடுதல் என்று அல்லாஹ் சில பேரை பற்றி சொல்கிறான், துபி அலா குலூபிகிம், அவங்களுடைய இதயங்கள் முத்திரையிடப்பட்டு விட்டன. ஃபஹும் லா யஃபகூன், எதையும் அவர்களுக்கு விளக்க முடியாது, அவர்கள் விளங்க மாட்டார்கள். எவ்வளவு மரணத்தை அனுதினமும் பார்த்தாலும் கூட தாம் செய்யக்கூடிய தவறிலிருந்து அவர்கள் தௌபா செய்ய மாட்டார்கள், தாம் செய்யக்கூடிய தவறுகளை விட்டு விலக மாட்டார்கள். நான் இன்னும் உலகத்திலே வாழ்வேன், இந்த எண்ணம் தான் பலரை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த மரணத்திற்கு தயாராகக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்திலே நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த மரண சிந்தனை நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய மரண தருவாயில் பயம் இல்லாமல், திடுக்கம் இல்லாமல், கவலை இல்லாமல், அல்லாஹ்வை தவிர வேறு சிந்தனை இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு புரிகிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையினுடைய ஆக பொன்னான நேரம் அதுதான். இதைத்தான் நம்முடைய உலமாக்களும் சொல்லித்தந்தார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துவாக்களில் மிகப்பெரிய துவா, மிகச்சிறந்த துவா இது ஒன்று சொன்னால், ஏ அல்லாஹ், நான் மரணிக்கிற போது எனக்கு பயம் இருக்கக்கூடாது, மரணிக்கிற நேரத்தில் என்னுடைய உள்ளத்திலே திடுக்கம் இருக்கக்கூடாது, மரணிக்கிற நேரத்தில் என்னுடைய உள்ளத்திலே துன்யாவுடைய சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அந்த மரண நேரத்தில் உன்னுடைய கவனம், உன்னுடைய சிந்தனை என் மனைவி மக்களை பற்றி அல்ல, என்னுடைய வியாபாரம் சொத்துக்களை பற்றி அல்ல, உன்னுடைய சிந்தனை மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். இதுதான் சஹாபா பெருமக்களிடம் இருந்தது. ஹஜ்ரத் பிலாலுடைய மரண நேரம், அருகிலே மனைவி இருந்து கொண்டு என்ன சொன்னார்கள், வா ஹுஸ்னா என்று சொன்னார்கள், பெரிய கைசேதமே என்று பிலாலுடைய மனைவி சொன்னார்கள். ஹஜ்ரத் பிலால் சொன்னார்கள், இது கவலைக்குரிய நேரம் அல்ல, வா ஃபர்ஹா, இது சந்தோஷமான நேரம், இது மகிழ்ச்சியான நேரம். கதன் நல்கல் அஹிப்பா முஹம்மதம் வஹிஸ்பா, நான் இறந்த பிறகு, நான் இறந்த பிறகு என் தோழர்களை சந்திக்கப் போகிறேன், பெருமானாரையும் என்னுடைய தோழர்களையும் அல்லவா நான் சந்திக்கப் போகிறேன். இது கைசீதப்படுகிற நேரம் அல்ல, இது வருத்தப்படுகிற நேரம் அல்ல, நான் அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறேன் என்று ஹஜ்ரத் பிலால் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். ஆக மரணம் என்பது அல் மௌத்து துஹ்ஃபத்துல் முஃமின், அது மூமினுக்கு கிடைத்த பரிசு, மூமினுக்கு கிடைத்த அன்பளிப்பு என்பதாக சொல்லுவார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சம்பவம் கூட நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு அதிகமாக உரிமையோடு பேசக்கூடிய நபி, அல்லாஹ்ட்ட ரொம்ப உரிமையோடு பேசுவார்கள். பெருமானாரும் அதை பல முறை தமாஷாகவும் சொல்லுவாங்க. நபி அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸில், மறுமையிலே முதன் முதலாக மஹ்ஷரில் எழுப்பப்படுகிற நபர் நான் தான், நான் தான் மறுமையிலே முதலில் எழுப்பப்படுவேன். ஆனால் நான் எழுப்பப்பட்ட பிறகு பார்த்தால் எனக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அரசை பிடித்து கொண்டு நிற்பார்கள். இந்த பெருமானார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அது எப்படி நிற்பாங்கன்னு தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல ரொம்ப உரிமையோடு, பேசக்கூடிய நபி. வேற எந்த நபியும் அல்லாஹ்ட்ட வந்து அவ்வளவு உரிமை கொண்டதில்லை. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமை மலக்குல் மௌத் கைப்பற்ற வருகிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தையே அடிச்சிடறாங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு வேகமான ஒருவர். இப்போ மலக்குல் மௌத் அல்லாஹ்ட்ட, இப்போ மலக்குல் மௌத் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களாம், நான் அல்லாஹுடைய நபியாக இருக்கிறேன், எப்படி அல்லாஹ் என்னுடைய உயிரை கைப்பற்ற விரும்புகிறான், நான் அல்லாஹ்வுடைய நேசனாக இருக்கிறேன், என்னுடைய உயிரை அல்லாஹ் எப்படி கைப்பற்ற விரும்புகிறான். மலக்குல் மௌத் அல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்குறாங்க, ஒரு நண்பனுடைய உயிரையா கைப்பற்றுவதுன்னு சொல்லி. அல்லாஹ் அதற்கு சொன்னானாம், ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை சந்திக்க விரும்ப மாட்டானா? மூசாவிடம் சொல்லுங்கள், மரணம் என்பது நண்பனை நண்பனோடு சேர்த்து வைக்கிற ஒரு சந்திப்பு, இதுதான் மரணம். ஆக நல்லோர்களை பொறுத்தவரை, நபிமார்களை பொறுத்தவரை மரணம் என்பது ஒரு துஹ்ஃபா என்பதாக சொல்வார்கள். ஆக ஒரு மனிதன் இறக்கிற நேரத்தில், மரணிக்கிற நேரத்தில், இந்த உலகத்தினுடைய சிந்தனைகள் கவலைகள் இல்லாமல் மரணிக்க வேண்டும் என்று துவா செய்வதுதான் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டிய துவா. காரணம், இன்றைய காலத்திலே மரணங்கள், எதிர்பாராத மரணம், பெருமானார் அதை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் மௌத்தில் ஃபஜ்அ, இறைவா எதிர்பாராத திடீர் மரணத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். காரணம், திடீர் மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு 1000 பொறுப்புகள் இருக்கலாம், கடன் கடமைகள் இருந்திருக்கலாம், பல விஷயங்களை வசியத்து செய்ய நினைத்திருக்கலாம். இந்த எதிர்பாராத மரணம் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து விடுகிறது. எனவே தான் வசியத்து எழுதி வைக்கணும். எப்போ மரணம் வரும் என்று தெரியாததுனால் வசியத்து எழுதி வைத்திருப்பது கடமை. ரொம்ப பேர் வசியத்து எழுதினாலே மூத்தா போயிடுமோன்னு பயப்படுறது. வசியத்து எழுதினா எங்கே மூத்தாயிடுவோமோ? இப்படி வசியத்து எழுதி வைக்கிறதுனால நமக்கு பின்னால் வர வேண்டிய மூத்து முன்னால் வரப்போகிறது கிடையாது. ஒரு ஊரில் சந்தூக் பெட்டி இல்லாமல் இருந்துச்சான், ஏன்னா சந்தூக் பெட்டி வந்தால் எங்கள் மூத்தா போயிடுவோமோன்னு சொல்லி. இப்படிலாம் என்னங்க, மௌத்தை பற்றி பேசினால் பலருக்கு பயம், எங்கே மௌத்து வந்துடுமோன்னு சொல்லி. இதை பேசுவதனால் மௌத்து வரப்போவதும் இல்லை, இதை பேசாமல் இருப்பதனால் வரப்போகிற மௌத்து தள்ளி போக போவதும் இல்லை. ஆக வசியத்து ஒவ்வொரு முஸ்லீமும் தான் இறந்து விட்டால் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னென்ன காரியங்களை செய்யணும் பாருங்க. வசியத்து எழுத பயப்படுறாங்க, ஏன்னா நான் இறந்துட்டான்னு எழுத வேண்டி வருது, எனக்கு பிறகுன்னு எழுத வேண்டி வருதுன்னு வசியத்துக்கு பயப்படுறாங்க. ஆனால் ஹராமான இன்சூரன்ஸ் போய் செய்கிறான், மெடிக்கலையும் போய் செய்கிறான், அங்கே என்ன, நீ செத்து போயிட்டா உனக்கு என்ன, நீ இறந்து போயிட்டா உனக்கு என்ன, உனக்கு விபத்தில் அது வந்தால் என்ன, அந்த முசீபத்து ஹராம், அங்கே போய் அதை எழுதுறதுக்கு பயம் வர்றது கிடையாது, அதில் கையெழுத்து போடுவதற்கு பயம் வருவது கிடையாது. ஆனால் மார்க்கம் சுன்னத்தாக்கி இருக்கிற, நடைமுறைப்படுத்தி இருக்கிற அந்த வசியத், என்னுடைய இறப்புக்கு பிறகு என்னென்ன காரியங்கள் செய்யணும், ஏன்னா யாராருக்கு நான் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, இந்த வசியத்துகளை வந்து நாம் செய்கிறது கிடையாது. எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய மௌத்து எப்போ வரும் என்ற தயாரிப்பிலும் காத்திருப்பிலும் இருக்க வேண்டும். அதற்காக வசியத்து செய்திருப்பது கட்டாயம். காரணம், அவ்வளவு எதிர்பாராத அகால மரணங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் மரண நேரத்தில், மரணித்த பிறகு ஒரு விஷயத்திலே நாம் என்னென்ன செய்ய வேண்டும், மார்க்கம் எதையெல்லாம் சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறது, நடைமுறைப்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பல விஷயங்கள் நாம் செய்து கொண்டு வருகிறோம், அது மார்க்கம் என்று தெரிந்தாலும் கூட சில விஷயங்களை நினைவுபடுத்துவது கட்டாயம். என்ற அடிப்படையில் ஒரு மனிதனுடைய மரண நேரத்திலிருந்து இறப்பிற்கு பிறகு அவரை அடக்கம் செய்கிறவரை என்னென்ன சுன்னத்துகள் உண்டோ அந்த சுன்னத்துகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது, ஒரு மனிதருக்கு மரணத்திற்கான அறிகுறி வந்துவிட்டால், மரண அறிகுறி வந்துவிட்டது, மரண அறிகுறி வந்துவிட்டாலே முதல்ல நாம் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், அதற்கு பிறகு சிகிச்சையை நிறுத்திறணும். சொல்லுவாங்க மரதுல் மவுத், மரண வியாதின்னு தெரியுது, இனி இவர் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. மரண வியாதி வந்த பிறகு ஒருவருக்கு மருந்து மாத்திரைகளோ சிகிச்சைகளோ செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரண வியாதியில் ஒரு 14 நாட்கள் பெருமானாரும் இருந்தார்கள். அந்த மரண நேரத்தில் பெருமானார் சொன்னாங்க, எனக்கு எந்த மருந்தும் கொடுக்கக்கூடாது, எந்த மருந்தும் கொடுக்கக்கூடாது என்று பெருமானார் சொல்லியிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும், கடுமையான மயக்கம் வரும், பிறகு அதிலிருந்து தெளிவு பெறுவாங்க. இப்போ மருந்து எதையுமே பெருமானார் உட்கொள்ளவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கெல்லாம் பார்க்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு சொல்லி அவர்களுடைய மனம் தாங்க முடியாமல் பெருமானார் மயக்கமுற்றிருக்கிற போது பெருமானாருக்கே தெரியாமல் கொஞ்சம் மருந்தை புகட்டிடுறான், மருந்தை புகட்டிடுறான். அல்லாஹ்வுடைய தூதர் விழிப்பு வந்தவுடன், தனக்கு நினைவு வந்தவுடன் சொன்னாங்க, யார் எனக்கு மருந்து போட்டியது? சொன்னாங்க, அத்தனை பேருக்கும் மருந்து போட்டுங்கள், யாரெல்லாம் எனக்கு மருந்து கொடுத்தாங்களோ இவங்க அத்தனை பேருக்கும் தண்டனை கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ மரண வியாதி என்று தெரிந்துவிட்டால் அதற்கு பிறகு சிகிச்சை செய்வது கூடாது, இனி அல்லாஹ்ட்ட தான் மீளணும். இனி அல்லாட்ட தான் கையெந்திரமே தவிர அதற்கு பிறகு சிகிச்சைகள் பலன் தராது. இது ஒரு மனிதனுக்கான மரணம் தெரிந்த பிறகு, அறிகுறிகள் தெரிந்த பிறகு முதல்ல நாம் இந்த மருந்துகளை எல்லாம் நிறுத்தி அல்லாஹ்விடத்தில் துவா செய்வது. இரண்டாவது, மரணத்திற்கான கடைசி கட்டம் ஏறத்தாழ உயிர் பிரிகிற நேரம் வந்துவிடும் என்று சொன்னால், அந்த நேரத்தில் அந்த சக்கராத்துடைய நிலையில் இருக்கிற அந்த மனிதருக்கு அருகில் குர்ஆன் அல்லது சூரா யாசின் ஓதுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ரவு யாசீன் அலா மௌதாக்கும், உங்களிலே மரணிக்கிற தருவாயிலுள்ள அந்த மனிதர்களுக்கு அருகிலே சூரா யாசீன் ஓதுங்கள். இது மரணத்தினுடைய வேதனையை லேசாக்கும், மரணத்தினுடைய கடுமையை லேசாக்கும். பெருமானார் அவர்களே மரண கடுமையிலிருந்து அல்லாஹ்ட பாதுகாப்பு செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஹவ்வின் அலைய சக்கராத்தில் மௌத், மரணத்தினுடைய அந்த கடுமை, மரணத்தினுடைய சிரமங்களை எனக்கு லேசாக்கு என்று பெருமானார் துவா செஞ்சாங்க. எனவே மரண தருவாய் ஒருவரை நெருங்கி கொண்டிருந்தால் அவருக்கு அருகில் உட்கார்ந்து சத்தம் போடுறது அல்லது அழுகிறது, என்ன ஆக போதும்னு சொல்லி அந்த இடத்துல கூச்சல் போடுறது, இதை கொண்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நல்லா தெரியுது ரூஹு போக போகுது. அந்த நேரத்தில் அந்த மரண கஷ்டத்தை லேசாக்குவதற்காக அவருக்கு அருகிலிருந்து சூரா யாசீன் அல்லது குர்ஆன் ஓத வேண்டும். இது நம்ம செய்ய வேண்டியது ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், உயிர் பிரிகிற நேரம் என்று தெரிந்துவிட்டால் அவருக்கு அருகில் அமர்ந்து கொண்டு மெதுவாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லணும். பெருமானார் சொன்னாங்க, லக்கீனோ மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் மரணத்தை நெருங்கி கொண்டிருப்பவருக்கு அருகில் இருந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்க நாம சொல்லணும். அவருக்கு சொல்லி கொடுக்க கூடாது, லா இலாஹ சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்க கூடாது. காரணம், அது ரொம்ப கடுமையான நேரம், மறைவான விஷயங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிகிற நேரம். ஒருவேளை சொல்லுங்கன்னு சொல்லி அவர் முடியாதுன்னு மறுத்துட்டாருன்னா அது குஃபராக ஆகிடும். எனவே ரொம்ப பேர் மௌத்தாங்கின பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லி கொடுக்க கூடாது. நாம் அவருக்கு அருகில் இருந்து கொண்டு அவருடைய காதில் விழும் வண்ணமாக லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மெதுவாக சொல்லணும். ஒரு தடவை சொல்லிட்டாருன்னு சொன்னால் திரும்ப சொல்லி கொடுக்க கூடாது. ஒரு தடவை லா இலான்னு சொல்லிட்டார், திரும்ப சொல்லி கொடுக்க கூடாது. ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைஹி, பாருங்க, நம்முடைய பெரியார்கள் உலமாக்கள் மௌத்தாகிற நேரத்தில் கூட சட்டங்களை சொல்லிட்டு மௌத்தானாங்க. இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைஹி சக்கராத்துடைய நேரம் மரண தருவாயில் இருக்கும்போது அவர்களுக்கு தல்கீன் செய்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தல்கீன் செய்றாங்க. இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைஹி லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு கொஞ்ச நேரத்தில் மயக்கம் வந்துருச்சு. அவங்க பக்கத்தில் உட்கார்ந்தவங்க திரும்ப லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுத்தாங்க. உடனே கண் விழிச்சு சொன்னாங்க, எப்போ நான் ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அதற்கு பிறகு எதுவும் பேசாமல் மரணித்து விடுவேனோ அதுவே என்னுடைய கடைசி வார்த்தை. எனவே இறக்கப் போகிறவர் ஒரு தடவை சொல்லிவிட்டால் திரும்ப திரும்ப அவருக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க, ஒரு தடவை சொல்லிட்டா அத்தோடு விட்டணுமே தவிர மீண்டும் மீண்டும் சொல்லித்தர வேண்டாம் என்று சொன்னாங்க. ஆக இறக்கிற தருவாயில் அவருக்கு அருகில் இருந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். மூன்றாவதாக, இறக்கக்கூடிய அந்த மனிதர் ரூஹு பிரிஞ்சிருச்சுன்னு தெரியுது, உயிர் போயிடுச்சுன்னு தெரியுதுன்னு சொன்னால், யாராவது நல்ல மக்கள், ஊரில் மூத்த ஆலிம்கள், நல்ல சலாஹான நிறைய இபாதத்துகளும் நல்ல பண்புகளை உடைய மக்கள், அவர்களை அழைத்து வர செய்து அவர்களது கண்களை கசக்கி மூடணும். இறந்தவருடைய கண்ணை வந்து கசக்கி மூட வேண்டும். இந்த கண்ணை கசக்கி மூடும்போது கூட ஹதீசுடைய கிதாபுகளில் ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் சில துவாக்கள் வந்திருக்குது. இந்த கண்ணை கசக்கி மூடும்போது என்ன துவா செய்யணும், அதில் ஒரு துவா இப்படியும் செய்யணுமா, யாரெல்லாம் இந்த மையத் அவர் முதலில் கண்ணை திறந்து பார்க்கிற போது சொர்க்கத்தினுடைய இன்பங்களைத்தான் அவர் பார்க்க வேண்டும். ஏன்னா கபூரில் போய் கண்ணை திறந்ததும் எது வரும்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் அந்த மை இறந்த பிறகு கண்ணை திறந்து பார்க்கிற முதல் காட்சி சுவன இன்பங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அத்தகைய நல்ல மக்களிலே நம் எல்லோரையும் சேர்த்துள்வானாக. ஆக அந்த இறந்தவருக்கு அருகில் ஒரு நல்ல மனிதர் கண்ணை மூடி, அல்லாஹ் இவர் முதல்ல கண்ணை திறக்கிற போது சொர்க்கத்தினுடைய இன்பங்களை தான் பார்க்கணும், நரகத்தினுடைய கொடுமைகளையோ கபருடைய பயங்கரமான காட்சிகளையோ இவர் பார்க்கக்கூடாது என்று யாராவது ஒரு நல்ல மனிதர் அழைச்சிட்டு வந்து செய்யணும். அதனால தான் மௌத்தாகிற நேரத்தில் சாலிஹீன்களை பக்கத்தில் உட்கார வைக்கணும். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம செய்கிறது கிடையாது. இறக்கிற நேரத்தில் நல்லவங்களை பக்கத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அந்த நல்லவங்களை பார்த்தா அவருக்கு தௌபாவுடைய வாய்ப்பும் கிடைக்கும், கலிமாவுடைய வாய்ப்பும் கிடைக்கும். சஹாபாக்கள் இறக்கிற தருவாய் வந்துட்டு பெருமானாரை போய் கூட்டு வந்துடுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட்டு வந்துடுவாங்க. அப்படி தான் ஹஜ்ரத் சாத் இப்னு முஆத்துடைய மௌத்தை பற்றி நான் சொன்னேன். சாத் இப்னு முஆத் இறக்கிற நேரத்தில் பெருமானாரை அழைத்து கொண்டு வரப்பட்டது. பெருமானார் சொன்னாங்க, இவருக்கு நான் வரவேண்டிய தேவையே இல்லை, காரணம் எனக்கு முன்னால் இங்கே 25,000 மலக்குகள் உட்கார்ந்துருக்கிறார்கள்னு சொன்னாங்க. சாத் இப்னு முஆத்துடைய அந்த சஹாபியை பற்றி சொன்னாங்க, நான் வரவேண்டிய தேவையில்லை,
எனக்கு முன்னால் இந்த சாதுக்காக 25,000 மலக்குகள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். எனவே ஒருவருக்கு மரண நேரம் நெருங்கிவிட்டால் நல்ல மக்கள், சாலிஹான மக்கள், மிகச்சிறந்த உலமாக்கள் அவர்கள் அழைத்து பக்கத்தில் உட்கார வச்சோன்னு சொன்னால் இறக்க போகிற அந்த மனிதர் தௌபா செய்வதற்கும் இறுதி நேரத்திலே கலிமா சொல்வதற்குமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனவே இதை நாம் கண்டிப்பாக இந்த விஷயங்களை செய்யணும். இறந்த பிறகு அவயங்களை எல்லாம் சரி செய்யணும். அவயங்களை கைகளை நீட்டி தான் வைக்கணுமே தவிர மையத்தினுடைய கையை சில பேர் நெஞ்சில் தொழுகிற தக்பீர் கட்டுற மாதிரி கட்டி வைக்கிறது சிறப்புன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது சுன்னத்தல்ல. மையத்தினுடைய ரெண்டு கைகளையுமே நீட்டி உடலோடு ஒட்டி வைப்பது இதுதான் சுன்னத்தை தவிர மார்பிலோ நெஞ்சிலோ கட்டி வைப்பது என்பது சுன்னத்து கிடையாது. நீட்டி வைக்கணும். இப்போ அவயங்கள் எல்லாவற்றையும் சரி செய்யணும். காரணம், கொஞ்ச நேரத்தில் நாம் சரி செய்ய தவிர்த்தோன்னு சொன்னால் அந்த அவயங்களுடைய அமைப்பு பார்ப்பதற்கு அசிங்கமாகவும் அலங்கோலமாகவும் ஆகிடும். அதனால் பார்ப்பவர்களுக்கு ஒரு வகையான ஒரு வெறுப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும். எனவே உயிர் போன ரூ போன அடுத்த நிமிடமே நாம் என்ன செய்யணும், அவயங்களை எல்லாம் சரி செஞ்சிடணும். இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம ஆஸ்பத்திரியில் ஐசி வார்டில் 2-3 நாள் வச்சிடலாம், இறந்துட்டாரா இல்லையான்னு கூட தெரியாமல் நடக்குது. இறந்த பிறகு பல மணி நேரங்கள் அந்த காபிர்களுடைய கையில் தான் அந்த சடலம் இருக்குது. அவன் வெளியே கொண்டு வர்றதுக்குள்ளே உறுப்புகள் எல்லாம் விரைத்து போயிடுது. எல்லாம் பாதுகாக்கணும். இறப்புன்னு உறுதியாக தெரிஞ்சுட்டான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகக்கூடாது. நாம் இறக்குற நேரத்தில் இந்த டாக்டர்களும் காபிர்களும் இருக்கிற நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒரு நல்ல நிலையில், நல்ல இடத்தில், நல்லோர்களுடைய முன்னிலையில் தான் மரணம் நம்மை தருவ வேண்டுமே தவிர இந்த ஈமான் கொள்ளாத மக்களை சுற்றி இருக்கிற நிலையில் நமக்கு மரணம் யாருக்குமே வரக்கூடாது. இது நம்முடைய துவாவாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. போய் ஐசியில் போய் 3-4 நாள் வச்சு அப்புறம் இறந்து போயிட்டாலும் வெளியே கொண்டு வர்றான். இறக்கிற நேரத்தில் நல்ல மக்கள் யாரும் கிடையாது, மூமின்கள் யாரும் கிடையாது. ஆக இது ஒரு வருந்த வேண்டிய கை செய்தப்படுகிற நிலை. எனவே ஒரு கட்டத்தில் நிராசை அடைஞ்சிட்டோன்னு சொன்னால் பரவாயில்லை, வெளியே கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிடணும். அவருடைய கடைசி நேரம் அவருக்கு அருகில் மூமினான மக்கள் உட்கார்ந்து கலிமா சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பையாவது அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆக இதுவெல்லாம் இறக்கிற நேரத்தில் ஒரு மையத்துக்காக நாம் செய்ய வேண்டிய கடமைகள். இறந்த பிறகு அவருடைய அவயங்களை எல்லாம் சரி செய்த பிறகு அந்த மையத்தை வீட்டில் நாம் வைக்க வேண்டிய முறை என்ன, மையத்தினுடைய கால்களை கிபிலாவை நோக்கி, மையத்தினுடைய கால்கள் கிபிலாவை நோக்கி நீட்டி இருக்கணும். மையத்தினுடைய அந்த தலைக்கு கொஞ்சம் உயரமான பொருள் எதையாவது வைத்து அந்த முகம் லேசாக கிபிலாவை முன்னோக்கி இருக்கிற மாதிரி, கால்கள் கிபிலாவை நோக்கி இருக்கிற மாதிரி வைக்கணும். இது சுன்னத்து. ஆனால் ஒரு வீட்டில் அந்த மாதிரி வசதி இல்லை, வீட்டில் நெருக்கடின்னு சொன்னால் இதில் ரொம்ப கடுமையை காட்டக்கூடாது. அந்த வீட்டினுடைய அமைப்புக்கு ஏற்ப, அந்த வீட்டினுடைய வசதிக்கு ஏற்ப அந்த வீட்டுக்கு நாம் அந்த மையத்தை வந்து கிபிலாவை நோக்கி கால்களை நீட்டி வைக்கணும். இது சுன்னத்தான வழிமுறை. அதே போல் ஒரு வீட்டில் ஒருவர் இறந்து விட்டால் அந்த வீட்டினருக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் உணவு சமைத்து கொடுக்கணும். ஹஜ்ரத் ஜாஃபர் ரதியல்லாஹு அவர்கள் இறந்தபோது பெருமானார் சொன்னார்கள், இஸ்னாவு தஆமன் லிஆலி ஜாஃபர், ஜாஃபருடைய குடும்பத்திற்காக உணவு தயாரித்து கொடுங்கள், அவர்கள் பெரும் துக்கத்தில் இருக்கிறார்கள், பெரும் கவலையில் இருக்கிறார்கள்னு சொன்னாங்க. ஒரு வீட்டில் ஒருவர் இறந்துட்டால் பக்கத்து வீட்டுக்காரங்கள்னா அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். சொல்லப்போனால் உலமாக்கள் சொல்கிறாங்க, அந்த இறந்த மையத்தினுடைய அந்த வீட்டுக்காரர்களை சாப்பிடும்படி நம்ம கட்டாயப்படுத்தணுமா என்று சொன்னால் அவங்க சில நேரத்தில் பசிக்கும், ஆனால் வெக்கத்தினால சாப்பிடாமல் இருப்பாங்க. பாரு, வீட்டில் மையத்திற்கு இப்போ போய் சாப்பிட்டுட்டுருக்குறான், நம்ம ஜனங்க அதையெல்லாம் கூட பேசுவாங்க. வீட்டில் மையத்து இருந்தால் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. மையத்து வீட்டில் ஒருத்தர் மையத்தானாலும் பசியோடு தான் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆஸ்பத்திரியில் இருந்து வந்திருப்பாங்க, 2-3 நாளாக கூட சரியாக சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க. அந்த மையத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்குது. அதை அவங்க முன்னின்று செய்வதற்கு உடலில் கொஞ்சம் பலம் வேண்டும். அதனால் அந்த இறந்த வீட்டில் உள்ள அந்த மக்களை சாப்பிடும்படி அவர்களை கட்டாயப்படுத்தணும். அவங்கள நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் இன்றைக்கி இந்த சுன்னத் இங்கே கிடையாது. ஆனால் அல்லாவுடைய கிருபையில் எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்றைக்கும் இந்த நடைமுறை இருக்குது. ஒரு வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரங்க அன்றைக்கு மதியம் இரவு எல்லா நேரமும் சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. சாப்பாடு செஞ்சு இந்த சுன்னத்து நடைமுறையில் வரணும். இது இங்கே இருக்குதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. இது குறித்து நான் விசாரித்ததில்லை. ஆனால் இது ஒரு சுன்னத்தான ஒரு அமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்யும்படி சொன்னாங்க. அந்த மையத்தை எடுக்கிற வரையிலும் மையத்தினுடைய வீட்டில் சமைப்பது சுன்னத்துக்கு மாற்றம். மையத்தை வீட்டை விட்டு எடுக்கிற வரையிலும், மையத்தை தூக்குற வரையிலும் இறந்த வீட்டுக்காரர்கள் சமைப்பது சுன்னத்துக்கு மாற்றம். ஆனால் இன்றைக்கி மையத்தை வச்சுக்கிட்டு ஃபாத்திஹாவுக்கான சாப்பாடு ஜோராக தயாராகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் மையத்து இருக்குது, இன்னொரு பக்கம் பிரியாணி மணம் கமகமன் மணக்குது. இது சுன்னத்துக்கு மாற்றமான செயல். சுன்னத்திற்கு மாற்றமான செயல் இது. நடைமுறை ஊர் பழக்கம் என்று எதையும் நியாயப்படுத்தக்கூடாது. சுன்னத் இறந்த வீட்டில் மையத் இருக்கிற வரை அந்த வீட்டில் சமையல் நடைபெறக்கூடாது. அக்கம்பக்கத்து வீட்டினர்கள் தான் அந்த வீட்டுக்கு சமைத்து கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட சுன்னத். அடுத்ததாக அந்த மையத்து தொடர்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், இப்போ இறந்து ஒருத்தருடைய மையத்து வீட்டில் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், அந்த மையத்துக்கு மிக வேண்டிய மக்கள், மிக நெருக்கமானவர்கள் அந்த மையத்தினுடைய நெற்றியிலே முத்தமிடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு மத்ஊன் என்ற ஒரு சஹாபி வஃபாத்தான போது, உஸ்மான் இப்னு மத்ஊன் அவர்கள் இறந்த நேரத்தில் பெருமானார் பார்ப்பதற்கு வந்தார்கள். உஸ்மானுடைய நெற்றியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தபோது, அவர்கள் வஃபாத்தான போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் வந்தார்கள். வந்து பெருமானாருடைய அந்த முகத்தை திறந்தார்கள். திறந்து சொன்னார்கள், திப்த ஹையன் ஓ திப்த மையத்தன், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, உங்களது வாழ்க்கையும் தூய்மையாக இருந்தது, உங்களுடைய இறப்பும் தூய்மையாக இருக்கிறது என்று சொல்லி பெருமானாருடைய நெற்றியிலே ஹஜ்ரத் அபூபக்கர் முத்தமிட்டார்கள். எனவே மிக நெருக்கமானவர்கள், மிகவும் வேண்டப்பட்டவர்கள் மையத்தினுடைய நெற்றியில் முத்தமிடலாம் என்பதை இந்த ஹதீஸுகளிலிருந்து நாம் பார்க்கிறோம். அதேபோல் நாம் ஃபிக்ஹுடைய கிதாபில் பார்க்கும்போது இன்னொரு நடைமுறையும் தெரிய வருகிறது. மையத்தை நாம் வீட்டில் வைத்திருக்கும் போது முகத்தை மூடித்தான் வைக்க வேண்டும். இன்றைக்கி சாதாரணமாக முகத்தை திறந்து வச்சுருக்கிறோம், முகத்தை மூடி வைக்கணும். தீதார் பார்க்க வர்றவங்க திறந்து மூடிட்டு போயிடணும், அடுத்து வர்றவர் திறந்து மூடிட்டு போயிடணும். இதுதான் சுன்னத்தை தவிர முகத்தை திறந்து வைப்பது சுன்னத்தல்ல. ஏன்னா ஹதீஸில் வருகிறது, பெருமானார் இறந்த நேரத்தில் அவர்களது முகத்தை சஹாபாக்கள் மூடி தான் வச்சுருந்தாங்க. வரக்கூடியவங்களெல்லாம் திறந்து பார்ப்பாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் வந்தாங்க, பெருமானாருடைய முகம் மூடி இருந்தது, முகத்தை விளக்கினார்கள். இப்போ தான் சொன்னாங்க, திப்த ஹையன் ஓ திப்த மையத்தன், யார ரசூலல்லாஹ், உங்களுடைய வாழ்க்கையும் தூய்மையாக இருந்தது, உங்களுடைய மௌத்தும் தூய்மையாக இருந்தது என்று சொன்னார்கள். நெற்றியில் முத்தமிட்டாங்க, முகத்தை மூடினாங்க. இப்போ வீட்டில் மையத்து இருக்கிற போது அந்த மையத்தினுடைய முகம் மூடி இருக்கணும், பார்க்க வர்றவங்க திறந்து பார்த்துட்டு மூடியாரணும். இதுதான் நடைமுறையில் நாம் கடைபிடிக்காத சில சுன்னத்துகள். இந்த சுன்னத்துகள் எல்லாம் பேணப்பட வேண்டிய சுன்னத். அதே போல் இறந்த அந்த மையத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் அடுத்த மிகப்பெரிய கடமை, அந்த மையத்தை சீக்கிரமாக குளிப்பாட்டி அடக்கம் செய்வது. மையத்தை சீக்கிரமாக குளிப்பாட்டி அடக்கம் செய்கிறது. பாருங்கள், மார்க்கத்தில் எந்த விஷயத்திலும் அவசரம் காட்டக்கூடாது, எந்த விஷயத்திலும் அவசரம் கிடையாது. பெருமானார் சொல்லுவாங்க, அல்ல அஜலத்து மீன ஷைத்தான், அவசரம் சைத்தானுடைய குணம், அவசரம் சைத்தானுடைய குணம் என்று பெருமானார் சொல்லுவாங்க. எந்த விஷயத்திலும் மார்க்கத்தில் அவசரம் இல்லை, ஆனால் மூணு விஷயத்தில் மட்டும் அவசரம் காட்டணும், மூன்று விஷயத்தில் மட்டும் அவசரம் காட்டணும். ஒன்று தொழுகை, அதற்கான நேரம் வந்துவிட்டார். இன்னொன்று ஜனாசா, ஒருவர் இறந்து விட்டால் வேகமாக குளிப்பாட்டி அடக்கம் செய்யணும். மூன்றாவது, ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ உரிய ஜோடி கிடைத்து விட்டால் திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடாது. இந்த மூன்று காரியங்களில் மட்டும் மார்க்கம் அவசரம் காட்ட சொல்கிறது. பெருமானார் சொன்னாங்க, அஸ்ரிஊபில் ஜனாசா, அஸ்ரிஊபில் ஜனாசா, ஜனாசாவை விரைவாக தயார்படுத்தி அனுப்பிவிடுங்கள். ஃபஇன் தகு ஸாலிஹதன், ஃபஇன் தகு ஸாலிஹதன் ஃபகைரன் துகத்திமுஹா இலை, அந்த மையத்து நல்ல மையத்தாக இருந்தால், வாழும் காலத்திலே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்ல மையத்தாக இருந்தால், அந்த மையத் உங்களிடையே இருப்பதை விட அதை அனுபவிக்க போகிற அந்த இன்பங்களுக்கு சீக்கிரமாக அனுப்பிவிடுங்கள். நல்ல மையத்தாக இருந்தால் உங்கள்கிட்ட இருக்கிறத விட அந்த மையத்தை இனி அனுபவிக்க போகிற உலகம், இனி அனுபவிக்க போகிற சொர்க்கம், அது உன்னதமானது, அங்கே சீக்கிரமாக கொண்டு போயிருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மையத்து கெட்ட மையத்தாக இருந்தால் ஒரு பாவியை உங்களுடைய கழுத்திலிருந்து சீக்கிரமாக இறக்கிவிடுங்கள் என்று பெருமானார் சொன்னாங்க. ஆஹா, அஸ்ரிஊபில் ஜனாசா, ஜனாசாவை சீக்கிரமாக தயார்படுத்துங்க, சீக்கிரமாக தயார்படுத்துங்கன்னு சொன்னாங்க. எனவே இயன்ற வரைக்கும் விரைவாக ஒரு மையத்தை அடக்கிறணும். ஒரு மையத்தை பிற்படுத்துவது ஒரு நபருக்காக தான் பிற்படுத்தலாம். அந்த மையத்தினுடைய வலி, இறந்தவருடைய பொறுப்பாளர் யாரோ, மகனாக இருந்தால் தந்தை, தந்தையாக இருந்தால் மகன், அந்த மகன் அவரை வச்சு தான் எல்லா காரியங்களையும் முடிவு செய்யணும். அந்த இறந்தவருடைய வழி வெளியூரில் இருக்கிறார், அவர் வர்றதுக்கு தாமதமாகணும்னு சொன்னால் அவருக்காக மட்டும் மையத்தை பிற்படுத்தலாமே தவிர, மற்ற சொந்த பந்தங்கள், தூரத்து உறவினர்கள், நண்பர்கள், இவர்களது வருகைக்காக வேண்டி பிற்படுத்துவது சுன்னத்திற்கு மாற்றமான செயல். ஆக பிற்படுத்துவதாக இருந்தால் மையத்தினுடைய வழிகாரர், மார்க்கத்தில் வழி என்று யார் என்று ஒரு 12 பேர் இருக்கிறாங்க, அவங்க தான் வழி. இந்த வழியாக இருப்பவருக்காக மையத்தை பிற்படுத்தலாம், ஜனாசாவை பிற்படுத்தலாமே தவிர மற்றவர்களுக்காக மையத்தை பிற்படுத்துவதும் சுன்னத்துக்கு மாற்றமான அமல். எனவே நாம் மையத்து தொடர்பாக செய்ய வேண்டிய அடுத்த காரியம் அந்த மையத்திற்காக மையத்துக்கு விரைவாக நாம் என்ன செய்வது, குளிப்பாட்டுவது. அடுத்து நாம் மையத்தை குளிப்பாட்டும் போது செய்ய வேண்டிய விஷயம், இது நடைமுறையில் இருந்தாலும் இந்த விஷயங்கள் பேணப்படணும். மையத்தை குளிப்பாட்டுகிற போது முதல்ல மையத்தினுடைய நஜிசுகளை எல்லாம் தொடச்சி கழுகணும். தொடச்சினங்க கல்வியாரணும். தொடச்சி கழுவுன பிறகு மையத்துக்கு ஒது செய்விக்கணும். ஒதுவனுங்க செய்விக்கணும். ஒது செய்வித்த பிறகு அடுத்த அந்த மையத்தை வந்து குளிப்பாட்ட வேண்டும். ஒது செஞ்ச பிறகு மையத்தை குளிப்பாட்டணும். அப்படி குளிப்பாட்டுகிற போது மையத்தினுடைய மூக்கையும் சுத்தம் செய்யணும். சுண்டு விரலில் ஒரு துணியை சுற்றிட்டு மூக்கை சுத்தம் செய்கிறது, மையத்தினுடைய மறைவிடங்களை சுத்தம் செய்கிறது, மையத்துக்கு பல்லையும் லேசாக தேய்ச்சி விடணும். ரொம்ப அழுத்தமாக இல்லாமல் லேசாக பல் தேய்த்து விடுவது. இதெல்லாம் என்னங்க குளிப்பாட்டக்கூடியவர்கள் தங்களுடைய கவனத்தில் வைக்கணும். அப்படி குளிப்பாட்டுகிற போது சில மையத்துகளுக்கு நல்ல அறிகுறியும் தெரியலாம், சில மையத்துகளுக்கு தகாத அறிகுறியும் தெரியலாம். நல்ல விஷயங்கள் தெரிந்தால் அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்லி சந்தோஷப்படணும், இல்லை என்று சொன்னால் அதை மறைக்கணும், யார்கிட்டையும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்தில் ஒரு பெண்மணி இறந்து விட்டார். அந்த பெண்மணியை குளிப்பாட்டுகிற அந்த பெண், குளிப்பாட்டக்கூடிய அந்த பெண்மணி அந்த இறந்த அந்த ஜனாசாவினுடைய மறைவிடத்தை கழுவுவதற்காக கையை வைத்த போது அந்த கழுவக்கூடிய பெண்ணுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு தப்பான எண்ணம் வந்துருச்சு. இந்த பொம்பளை ஒரு சரியான பொம்பளை இல்லையோ ஒரு எண்ணம் வந்து விட்டது. அது எதனால் நினைச்சாங்க அது நமக்கு தெரியாது. ஒரு ஜனாசா, ஒரு பெண் ஜனாசா குளிப்பாட்டுகிற அந்த பெண் அந்த மையத்தினுடைய மறைவிடத்தை கழுவக்கூடிய நேரத்தில் இந்த பெண் நல்ல பெண் இல்லையோ என்பதாக லேசாக மனசில் நினச்சிட்டாங்க. நினைத்த அந்த வினாடி அந்த பெண்ணுடைய கை அந்த ஜனாசாவுடைய மறைவிடத்தோடு ஒட்டி கொண்டது. எடுக்கிறாங்க வர முடியல, என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டாங்க, வரையும் என்ன செய்வது. இப்போ இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்க. இப்போ இமாம் மாலிக்கிட்ட போய் கேட்டாங்க, இப்படி இந்த கழுவக்கூடிய பெண்ணுடைய கை, குளிப்பாட்டுகிற பெண்ணுடைய கை ஜனாசாவுடைய மறைவிடத்திலே ஒட்டி கொண்டது. இமாம் மாலிக் சொன்னாங்க, அந்த பெண் ஏதோ தவறு செய்திருக்கிறார், கழுவக்கூடிய பெண் ஏதோ தவறு செய்திருக்கிறார், குளிப்பாட்டுகிற பெண். அது என்னன்னு கேளுங்க. இப்போ குளிப்பாட்டுகிற பெண்ணிடத்தில் கேட்கப்பட்டது. அந்த பெண் சொன்னாங்க, நான் இந்த மறைவிடத்தை கழுவுற நேரத்தில் இந்த பொம்பளை நல்ல பொம்பளை இல்லையோ நான் நினச்சிட்டேன், ஒரு மோசமான பொம்பளையும் நான் நினச்சிட்டேன்னு சொன்னாங்களாம். உடனே இமாம் மாலிக் சொன்னாங்க, ஒரு நல்ல பெண்ணை மோசமான பெண் என்று கருதுவது அவதூறு. எனவே இந்த குளிப்பாட்டுகிற பெண்ணுக்கு 80 கசையடி கொடுங்க. 80 கசையடி கொடுத்தீங்கன்னு சொன்னால் மார்க்கத்தில் தண்டனை, ஒரு பெண் மீது அவதூறு கூறினால் 80 கசையடி. 80 கசையடி கொடுத்தீங்கன்னா கை விலகிடும்னு சொன்னாங்க. 80 அடி கொடுக்கப்பட்டவுடன் கை விலகிவிட்டது. ஆக குளிப்பாட்டுகிற அந்த நேரத்தில் கூட அந்த மையத்தை பற்றி கடுகளவும் கூட உள்ளத்தில் தப்பான எண்ணம் வரக்கூடாது. அந்த நேரத்தில் அந்த மையத்தை பற்றி முழுக்க முழுக்க நல்லெண்ணம் மட்டும்தான் வரணுமா? குளிப்பாட்டுகிற நேரத்தில் அந்த மையத்தினுடைய குறைகளை யார் மறைக்கிறானோ அவருடைய 40 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவருடைய 40 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். எனவே குளிப்பாட்டுகிற நேரத்தில் அந்த மையத்தை பற்றி எதுவும் நம்முடைய உள்ளத்தில் இணங்க வரக்கூடாது. அடுத்து அந்த மையத்துக்கு என்ன கஃபன் செய்கிறது, யார் கஃபன் செய்கிறாங்களே. ஏன்னா இன்றைக்கெல்லாம் மையத்து பக்கத்தில் போகிறதுக்கே ரொம்ப பேருக்கு பயமாக இருக்கும், போனால் நமக்கு மௌத்து வந்துடுமோன்னு சொல்லி. யார் மையத்துக்கு கஃபன் ஆடை அணிவிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹத்தாலா சொர்க்கத்தினுடைய பட்டாடை அணிவிக்கிறான் என்று ஹதீஸில் வருகிறது. அதனால் இந்த காரியங்களை செய்யணும், நமக்கும் மரண சிந்தனைகள் வரும். நிறைய நன்மைகளுக்குரிய காரியம் மையத்துக்கு கஃபன் புகட்டுகிற போது கஃபன் புது துணியாக இருக்கணுங்கிற தேவையில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹுவர்கள் தன்னுடைய பழைய ஆடையை தோச்சி போட சொன்னாங்க, அதில் தான் கஃபன் செய்யும்படி வசியத்தே பண்ணாங்க, பழைய ஆடையில் என்ன கஃபன் செய்யுங்கன்னு சொல்லி. ஒரு புற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெண்மணி அழகான ஒரு சால்வை கொண்டு வந்து கொடுத்தாங்க. பெருமானார் அந்த சால்வையை மேலே போட்டுக்கிட்டாங்க. இப்போ ஒரு சஹாபி கேட்டாங்க, யார சொல்லதா இந்த சால்வையை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டாங்க. மற்ற சஹாபாக்களுக்கெல்லாம் வருத்தம், பெருமானார் கேட்டால் கொடுத்துருவாங்கன்னு தெரியும், நீ எதற்காக கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இதை நான் உடுத்துறதுக்காக கேட்கல, நான் இறந்து விட்டால் பெருமானாருடைய மேனியில் இருந்த அந்த ஆடையிலே நான் கஃபன் செய்யப்பட வேண்டும். எனவே சாலிஹீன்கள் நல்லோர்கள் உடுத்திய ஆடையிலே கஃபன் செய்வதும் ஒரு விரும்பத்தக்க விஷயம். நல்ல காரியங்கள் எந்த ஆடையை உடுத்தி கொண்டு செய்தோமோ அதில் கஃபன் செய்யலாம். ஹஜ்ரத் சாத் இப்னு அபி வக்காஸ் அவங்க பத்ரு போரில் கலந்து கொள்ளும் போது ஒரு சட்டையை போட்டிருந்தாங்க, அந்த சட்டையில் தான் தன்னையை கஃபன் செய்யணும்னு வசியத் பண்ணிட்டாங்க. பத்ரு போர்க்களத்திலே எந்த ஆடையை உடுத்தி கொண்டு யுத்தம் செய்தார்களோ அந்த ஆடையில் தன்னை வசியத்து செய்ய வேண்டும். ஏன்னா பத்ரு போரை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது யோமுல் ஃபுர்கான், அது ஹக்கையும் பாத்திலையும் உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டிய நாள் என்று சொல்கிறான். எனவே அந்த மகத்தான போரில் கலந்து கொண்ட போது நான் என்ன ஆடை உடுத்திருந்தேனோ அந்த ஆடையில் என்ன கஃபன் செய்யுங்க. இமாம் முஹம்மத் பாகிர் பெருமானாருடைய சந்ததிகளிலே வரக்கூடிய ஒருவர். அவங்க தொழுவதற்கென்று ஒரு ஆடை வச்சிருப்பாங்க, தனியாக தொழுக நேரத்தில். தொழுது முடிச்சுட்டா அதை கலட்டிடுவாங்க. கடைசியில் மௌத்துடைய நேரத்தில் சொன்னாங்க, நான் தொழுகைக்கென்று வைத்திருந்த இந்த ஆடையில் என்ன கஃபன் செய்யுங்கள். அதே போல் ஒரு மனிதன் தன்னுடைய முழுக்க முழுக்க ஹலாலான, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட பியூர் ஹலால் என்று சொல்லக்கூடிய அந்த பணத்தில் தனக்கான கஃபன் துணியை வாங்கி வைப்பதும் ஒரு முஸ்தஹப்பான அமல். சந்தேகம் இல்லாத ஒரு காசில் தன்னுடைய கஃபன் துணியை வாங்கி அதில் அடக்கம் செய்வது. ஆக இதெல்லாம் கஃபன் துணி புதுசாக இருக்கணுங்கிற கட்டாயம் அல்ல. கஃபனுக்கு பிறகு ஒரு மையத்தை கஃபன் செய்து விட்டால் அதற்கு பிறகு தீதார் பார்ப்பது கூடாது. இதான் சட்டம், ஃபிக்ஹுடைய சட்டம். ஜனாசா தொழுகைக்கு பிறகு மட்டுமல்ல, கஃபன் செஞ்சிட்டாலே தீதார் பார்க்கக்கூடாதான். என்ன காரணம், கஃபன் செய்த பிறகு அந்த மையத்திற்கான விசாரணைக்கான எல்லா ஆயத்தங்களும் அப்போ ஆயிடுதான். எனவே தான் கஃபன் செஞ்சிட்டா மையத்தினுடைய முகம் மாற ஆரம்பிச்சிடும், நல்ல மையத்தோ அல்லது தகாத மையத்தோ. எனவே கஃபன் செய்த பிறகு மையத்துடைய முகத்தை பார்த்தால் அந்த மாற்றத்தை கண்டு நமக்கு உள்ளத்தில் ஏதாவது தகாத எண்ணம் ஏற்படலாம் அல்லது அச்சம் கூட ஏற்படலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால் கஃபன் செஞ்ச பிறகு பார்க்காதீங்க. இங்கே தான் ஃபிக்ஹுடைய சட்டம். இது சொந்த கருத்தை நாம் சொல்லலை. யாருக்கு சந்தேகம் இருக்கிறதோ ஃபிக்ஹுடைய ஃபத்வாக்கள் நூல்கள் நம்மிடம் இருக்கிறது, வந்து பாருங்கள். அதான் சட்டம், உண்மை தான். கஃபன் செய்த பிறகு தீதார் பார்ப்பது கூடாது. எதற்காகன்னு சொன்னால், கஃபனுக்கு பிறகு அந்த மையத்தினுடைய முகம் மாறியிருக்கலாம், அது தகாத விஷயமாக ஆயிரலாம் என்பதற்காக கஃபன் செஞ்சுட்டா அடுத்து அந்த மையத்தை உடனடியாக அடக்கம் செய்யக்கூடிய அமல். இதான் நாம் செய்ய வேண்டியது. அடுத்து, யார் மையத்தை குளிப்பாட்டுறாங்களோ அவங்க குளிக்கிறது சுன்னத். மையத்தை யார் குளிப்பாட்டுறதுல ஈடுபட்டிருந்தாங்களோ அவங்க குளிக்கணும். டைம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க குளிச்சுட்டு ஜனாதா தொழுகைக்கு வரணும். யார் ஜனாதாவை தூக்கி கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு உதவு இருந்தாலும் இன்னொரு முத உதவு செய்வது அவங்களுக்கு சுன்னத்தான அமல். இந்த குளிக்கிற இடத்துல பெரும் கூட்டம் இருக்கக்கூடாது. குளிக்கிற இடத்துல குளிப்பாட்டுகிற ஒரு 3 பேர் 4 பேர் தான் இருக்கணுமே தவிர அங்கு பெரும் கூட்டம் இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான நேரத்தில் அவங்கள குளிப்பாட்டும் போது 3 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் ஆசை இருந்திருக்கும், பெருமானாரை குளிப்பாட்டுறதுக்கு யாருக்கு ஆசை இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் 3 பேரும் தான் இருந்தாங்க. ஹஜரத் அலி குளிப்பாட்டினாங்க, துணைக்கு ஹஜரத் ஃபதுலுபுன் அப்பாஸ் இருந்தாங்க, ஹஜரத் உசாமா தண்ணி ஊற்றி விட்டாங்க. உசாமா தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஹஜரத் அலி, ஃபதுலுபுன் அப்பாஸ், உசாமா, இந்த 3 பேர் தான் பெருமானாரை குளிப்பாட்டுகிற இடத்தில் இருந்தாங்க, வேறு யாரும் கிடையாது. இன்றைக்கி நாங்கள் குளிப்பாட்டுகிற இடத்துல ஒரு கூட்டமாக நிற்கிறோம், அது சரியில்லை. குளிப்பாட்டுகிற நேரத்தில் மையத்தினுடைய அந்த அவுரத் மறைக்க வேண்டிய பகுதி தெரியக்கூடாது. ஏன்னா மையத்தினுடைய அவரத்தையும் ஒரு மனுஷன் பார்க்கக்கூடாது. பெருமானார் ஹஜரத் அலிக்கு சொன்னாங்க, லா தம்புர் இலா ஃபஹிதி ஹையின் வ மையத்தின், உயிரோடு இருப்பவருடைய தொடையையும் நீ பார்க்கக்கூடாது, இறந்து போனவருடைய தொடையையும் நீ பார்க்கக்கூடாது. எனவே மையத்தினுடைய அந்த மறைவிடங்களை கழுவும் போது கூட மையத்தினுடைய அந்த எந்த பகுதியும், அவரத்தில் மறைக்க வேண்டிய எந்த பகுதியும் வெளிப்படுவது அறவே கூடாது. இந்த விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அடுத்து, ஜனா மையத்தை அழகான முறையில் குளிப்பாட்டி கஃபன் செய்து மையத்தை ஜனாதாவை எடுத்து கொண்டு வருகிற போது ரொம்ப வேகமாகவும் இல்லாமல் ரொம்ப மெதுவாகவும் இல்லாமல் நடுநிலையான முறையில் மிதமான முறையில் நடந்து ஜனாதாவை தூக்கி செல்லணும். ஜனாதாவை தூக்கி செல்கிற போது தகாத விஷயங்களை பேசக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பேச்சு நடக்குது, அவருக்கு எத்தனை பிள்ளைங்க, எவ்வளோ சொத்து இருக்குது, என்ன பண்ணிகிட்டு இருந்தார், இந்த பேச்சு தான் அங்கேயும், துன்யாவை பற்றி தான் அங்கேயும் பேச்சு. அந்த நேரத்தில் கூட அவருடைய மௌத்தை பற்றி நமக்கும் இதை வரப்போகிறதுங்கிற சிந்தனை ரொம்ப கம்மி. எல்லாம் அவருடைய சொத்தை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் இந்த பேச்சு தான், அதை அல்லாஹ் பார்த்து கொள்வான், அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்கிறானே தவிர மனிதன் அல்ல. ஆக அங்கேயும் பேச்சு எதை பற்றி நடக்கும், இதை பற்றி தான். ஹஜ்ரத் இப்னு மசூத் ஒரு ஜனாதாவை பின்பற்றி போயிட்டு இருந்தாங்க. அங்கே 2 பேர் இப்படி தான் பேசிட்டு போனாங்க. சொன்னாங்க, இந்த இடத்துலமா பேசுகிறீர்கள், வல்லாஹி லா உக்கல்லிமுக அபதா, இனிமேல் உங்கள் 2 பேர்த்தையும் நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆக அந்த ஜனாதாவை பின்பற்றி போகிற நேரத்தில் அங்கே போய் பார்த்தோன்னு சொன்னால் பல பேர் ஜனாதா தொழுகைக்கே வர்றது கிடையாது, வெளியில் உட்காந்துருக்குறாங்க, கபரில் போய் கபரிஸ்தானில் போய் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட உள்ளத்தில் பயம் கிடையாது, நமக்கும் ஒரு நாள் இந்த நிலை வரப்போகிறது, இங்கே தான் நாம் வரப்போகிறோம், இங்கே அங்கே போய் தேவையில்லாத விஷயங்கள், அங்கேயும் துன்யாவுடைய பேச்சுக்கள். ஆக நம்முடைய உள்ளங்கள் எவ்வளோ இறுகி போய்விட்டன, எந்த அளவுக்கு நாம் ஹராமை சாப்பிட்டு நம்முடைய இதயங்கள் செத்து தொலைந்து போன காரணத்தினாலே இந்த ஜனாதாவுடைய அந்த நேரத்தில் மௌத்துங்கிறது ஒரு பயங்கரமான அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. மௌத் என்பது பயங்கரமான அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இந்த அத்தாட்சியை பார்க்கிற போது உள்ளத்தில் பயம் வரலன்னு சொன்னால் வேறு எந்த நேரத்தில் நமக்கு பயம் வரப்போகிறது. ஆக அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வை நாம் அஞ்ச வேண்டும். ஆக ஜனாசாவை எடுத்து சென்று நம்முடைய முறையான முறைப்படி ஜனாசாவுக்கு தொழுகை நடத்த வேண்டும். தொழுகை முடித்த உடனேயே அந்த மையத்தை அடக்க வேண்டும். இதுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு சுன்னத். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு மார்க்க சட்டத்தை விளக்குவதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறேனே தவிர இதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. ஏனென்று சொன்னால், அண்மையில் நடந்த ஒரு விஷயத்தினால சில பேர் அதை பயன்படுத்தி கொண்டு ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் எங்களை பற்றி, எங்களுடைய மதரசாவை பற்றி, சொல்லப்போனால் பல நேரங்களில் இந்த பள்ளியை பற்றி கூட பல பேர் ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் என்னை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் ஜும்மாவில் பேசுகிறாங்கங்கிறதுக்காக நான் பதில் பேசியது கிடையாது. ஏன்னா ஜும்மா மேடையை தனிப்பட்ட நபர்களை விமர்சிப்பதற்காக பயன்படுத்தக்கூடாது. இல்லைன்னா எனக்கும் பேச தெரியும். இருந்தாலும் பேசிய காரணத்தினாலே இதை நான் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அவர்கள் பள்ளியில் பேசியிருக்கிறாங்க, பொதுக்கூட்டம் போட்டு பேசியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறார், நானும் தேவபந்தியில் ஓதியிருக்கிறேன், 90 மார்க் வாங்கியிருக்கிறேன் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார். அவர் 90 மார்க் வாங்கினது, தேவபந்தியில் ஓதுனதுலாம் எங்களுக்கு தெரியாது. தேவபந்தியில் எங்களுக்கு தெரிஞ்சு 50 மார்க் தான் இருக்குது, 90 மார்க்குங்கிறது அங்கே கிடையாது. அந்த தேவபந்தியும் எங்களுக்கும் தொடர்பு ஒன்றும் ரொம்ப தூரம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் அனுதினமும் அந்த மதரசாவோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவபந்தோடு நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். பல கிதாபுகளை வாங்கி கொண்டிருக்கிறோம். தேவபந்துடைய அத்தனை ஃபத்வா கிதாபுகளும் எங்களுடைய நூலகங்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. தேவபந்துடைய அத்தனை கிதாபுகளும், தேவபந்து உலமாக்களுடைய எல்லா தீர்ப்புகளும் எங்களுடைய நூலகங்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆதாரம் இல்லாமல், மார்க்கத்தில் எதுவும் இல்லாமல் சொல்வது கிடையாது. ஹை, நான் சொல்ல வந்த விஷயம், ஜனாசா தொழுகை முடிந்த பிறகு துஆ ஓதலாமா? இப்போ அண்மையில் மௌலானா அப்துல் ஹை நக்காதி ஹசரத் இறந்தார்கள். ஹசரத்துடைய வலி மௌலானா அப்துல் ரஹீம் சாப், அவங்க தான் மகன். எனவே அவங்க வலிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத அவங்க தான் செய்ய முடியும். வேறு யாரும் அதிலுக்கு தலையிட முடியாது. வேறு யாரும் தலையிடுவதற்கு அதிகாரமும் கிடையாது. ஹசரத்தும் ஒரு ஆலிம் தான், ஹசரத்தும் ஒரு ஆலிம். இறந்த பிறகு அவங்க உடனே கொண்டு போய் அடக்கம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதில் மற்றவங்க பேசக்கூடாது. சரியத்தில் துவா ஓதணும்னு சொல்லப்பட்டிருக்குதா? நிச்சயம் சரியத்தில் இருந்திருக்குமானால் அதை நாங்கள் செய்வோம் கண்டிப்பாக. ஆனால் மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஃபத்வாவுடைய எல்லா கித்தாபுகளும் எங்கள் கையில் இருக்குது. ஃபத்வாவுடைய எல்லா கித்தாபுகளும், ஏன்னா தொழுத பிறகு யாருக்கு சந்தேகம் இருக்குதோ வாங்க. இந்த கித்தாபுடைய பேர் கிஃபாயத்துல் முஃப்தி, முஃப்தி கிஃபாயத்துல்லா சாப் என்று சொல்லப்படுகிற இந்தியாவுடைய முஃப்தி ஆதம், இந்தியாவுடைய முஃப்தி ஆதம். ஒரு காலத்தில் இந்தியாவுடைய மகத்தான முஃப்தி அவர்கள், சாதாரண முஃப்தி அல்ல, இந்தியாவுடைய மிகப்பெரிய முஃப்தி. ஒரு காலத்தில் அங்கே ஜம்மியத்து உலமா ஹிந்துனுடைய தலைவராக இருந்தவர்கள். அவங்களுடைய இந்த கிதாப் மட்டுமல்ல, எல்லா கிதாபும் இங்கே தூக்கிட்டு வந்தவங்கள்ட்ட காட்ட முடியாது. பாருங்கள், இந்த கிதாபில் அவர்களிடத்தில் ஹஜரத்திட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஜனாசா தொழுகைக்கு பிறகு துவா ஓத வேண்டுமா என்று இந்த ஒரு கிதாபில் கேள்வி கேட்குறான். இந்த உருது வாக்கியத்தை நான் படிக்கிறேன், யாருக்கு உருது புரியுமோ அவங்க புரிந்து கொள்ளுங்கள். கேள்வி கேட்குறாங்க, நமாஜே ஜனாசா கே பாத், நமாஜே ஜனாசா கே சலாம் கே பாத் முத்தசில் ஹாத் உட்டாக்கர் துவா மாங்கினா ஷரியத் மே கோயி அசல் ரத்தாக யா நஹி? ஜனாசா தொழுத பிறகு எல்லோரும் சேர்ந்து கூட்டாக துவா செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா இல்லையா? பதில் பாருங்கள், நமாஜ ஜனாசா கே பாத் ஹாத் உட்டாக்கர் துவா மாங்கினேக்கா ஷரியத் மே கோயி சுபூத் நஹி. ஜனாசா தொழுகைக்கு பிறகு கைகளை உயர்த்தி துவா செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான அடிப்படையும் இல்லை. அவர் நமாஸ் ஜனாசா ஹுதுஹி துஆஹ, ஜனாசா தொழுகையே துவா தான், துவா செய்வது பிதாத். இது இந்த கிஃபாயத்துல் முஃப்திங்கிற கிதாபில் இருக்குது. நாங்கள் ஃபிக்ஹ தான் பின்பற்றோம். யார் ஃபிக்ஹ மறுக்கிறானோ அவன் தான் வஹாபி. எங்களை வஹாபின்னு சொல்லக்கூடியவர்கள் ஃபிக்ஹ அவங்க தான் மறுக்கிறாங்க. ஊர் மரபு, ஊர் நடைமுறை என்பது எல்லா விஷயத்திலும் கிடையாது. நாங்கள் செய்கிறவங்கள போய் இதுவரைக்கும் தடுத்ததில்லை. இதுவரைக்கும் நாங்கள் ஜும்மாவில் பேசுனது கிடையாது, ஜனாசாவுக்கு பிறகு துவா ஓதாதீர்கள் என்று நாங்கள் பேசணுமா இல்லை, போன போதுனவங்களை தடுத்தமா இல்லை. எங்கள் சார்பான ஒருவர் இறந்தபோது என்ன ஃபிக்ஹில் இருக்குதோ, ஃபிக்ஹ ஹனஃபியில் என்ன இருக்குதோ அதை நாங்கள் செஞ்சோம். ஹனஃபி மதவுடைய மிகப்பெரிய இமாம் முல்லா அலி காரி அவர்கள் சொல்கிறார்கள், ஜனாசா தொழுகைக்கு பிறகு துவா ஓதுவது 5வது தக்பீர் சொல்வது போல அது கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஹில் இருக்குது, நாங்கள் ஃபிக்ஹ பின்பற்றோம். நீங்கள் செய்கிறீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. எது ஃபிக்ஹில் இருக்கிறதோ நான் எல்லா உலமாக்களுக்கும் சவால் விடுறேன், இந்த கிதாபு இந்த ஃபத்வாவுக்கு பதில் சொல்லுங்கள். அந்த தேவபந்தில் ஓதுனேன்னு சொன்னார், 90 மார்க் எடுத்தேன்னு சொல்லி, அவருக்கும் நான் சொல்கிறேன், இந்த ஃபத்வாவுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இது தேவபந்து உலமாக்கள் தானே எழுதியிருக்கிறாங்க. முன்னால் இருந்தவங்களாம் தப்பு பண்ணிட்டாங்களா? அப்போ இந்த ஃபத்வா எழுதினவங்க முட்டாளாவோ? முன்னால் இருந்தவர்களெல்லாம் தவறு செய்தார்களா என்று கேட்பவர்கள் இந்த ஃபத்வா வழங்கினவங்க முட்டாள்களா? எனவே நீங்கள் செய்கிறீங்கன்னா நாங்கள் அதில் குறுக்கிடலை. இதுவரைக்கும் குறிக்கிட்டதில்லை. நானும் எத்தனை மைய ஜனாதா பற்றி பேசியிருக்கிறேன், இதை பற்றி நான் பேசுனது கிடையாது, பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஹஜரத்து செஞ்சாங்க, மையத்துக்கான வழி அவங்க ஜனாதா தொழுது ஒன்று அடக்கம் செய்யணும்னு சொன்னாங்க. இதை விமர்சிக்கிறதுக்கு யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, யாருக்கு என்ன தகுதி இருக்குது? என் ஜனாதாவை லேட் பண்ணாங்களே அது சரியத்துக்கு மாற்றம் இல்லையான்னு கேட்டாங்க. ஹஜரத் வெளியில் போயிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், மையத்தினுடைய வழி வருகிற வரை ஜனாதாவை பொருட்படுத்தலாம், அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இரங்கல் கூட்டம் நடத்தினார்களே அது மார்க்கத்தில் உண்டா என்று அந்த மௌலவி கேட்கிறார். இரங்கல் கூட்டம் நாங்கள் நடத்தலை, ஜமாத்துலமா நடத்தியது. அந்த இரங்கல் கூட்டத்தில் பேசுவதற்கு என்னையும் அழைத்தார்கள். நான் மௌலானா அப்துர்ரஹீம் சாப்பிட்ட கேட்டேன், நான் பேசட்டுமான்னு. ஹஜரத் சொன்னாங்க, அதெல்லாம் சடங்கு சம்பிரதாயம், நமக்கு அது தேவையில்லை, ஜமாத்துலமா நடத்துகிறாங்க நடத்தட்டும். நாங்கள் நடத்தலை, அது இரங்கல் கூட்டம் நாங்கள் நடத்தவில்லை, அது ஜமாத்துலமா சார்பாக நடத்தப்பட்டது. எங்கள் மார்சா சார்பாக நாங்கள் நடத்தினோமா? ஆக அன்றைக்கு நடந்தது ஃபிக்ஹில் என்ன இருக்கிறதோ அதான் நடந்தது. ஆனால் அதில் ஒரு தவறு என்ன, ஒரு சகோதரர் அதை திரும்ப திரும்ப மைக்கில் சொல்லி கொண்டிருந்தால் அதை நாங்களும் ஏற்கவில்லை, நாங்களும் அதை கண்டிக்கிறோம். அந்த சகோதரர்கிட்ட நாங்களும் சொன்னோம், இப்படி சொல்லக்கூடாது, எது சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது நாம் செஞ்சுட்டு போயிடணும், நம்முடைய கருத்தை நாம் செய்யணுமே தவிர திரும்ப திரும்ப இப்படி சொல்வது கூடாது என்று நானும் அங்கேயே கண்டித்தேன். அது பலருக்கும் தெரியும், அதற்கு பின்னாலும் நான் கண்டித்திருக்கிறேன், இப்போதும் நான் கண்டிக்கிறேன். ஆனால் நாங்கள் செஞ்ச செயல் ஃபிக்ஹுக்கு மாற்றமான செயல் அல்ல. எத்தனை ஃபத்வா வேணும், எத்தனை கிதாபுகள் வேணும், எல்லாத்திலுமே இருக்குது, ஜனாதா தொழுத பிறகு மையத்தை உடனே அடக்க வேண்டும். இந்த ஃபிக்ஹுடைய அடிப்படையில் தான் நாங்கள் செஞ்சுருக்கோமே தவிர ஃபிக்ஹுக்கு மாற்றமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால் ஒருபோதும் செய்யவில்லை, ஒருபோதும் நாங்கள் செய்ய மாட்டோம். யார் ஃபிக்ஹுல உள்ளதுக்கு மாற்றமாக செய்கிறானோ அவன் தான் வஹாபி. ஏன்னா வஹாபின்னு யார், ஃபிக்ஹ மறுக்கிறவன். நாங்கள் ஃபிக்ஹ ஏற்கிறோம், ஃபிக்ஹுல என்ன இருக்குதோ அதை அப்படியே நாங்கள் செய்கிறோம். அதுக்கு மாற்றமாக செஞ்சால் எங்கள்கிட்டையும் கேளுங்க, தப்பு இருந்தால் நாங்கள் திருத்திக்கிறோம், தாராளமாக திருத்திக் கொள்கிறோம். ஃபிக்ஹுல இப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை நிச்சயமாக மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் எப்படி நடக்கிறாங்க, அவங்க சலங்கையோடு கூட அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. மரணத்தை புரிந்து மரணத்தை நினைவு கூர்ந்து மரணத்திற்கு பின்னுள்ள அந்த வாழ்க்கைக்காக தயாராகக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. ஆஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உடுமலைப்பேட்டையிலிருந்து அன்வர் ஷா என்பவர் தன்னுடைய மகனுடைய மருத்துவ செலவுக்காக உதவி கேட்டு வந்திருக்கிறார், தாராளமாக உதவி செய்யும்.